அவரது வேலையிலே கர்த்தருடைய செய்திக்குள்ளே தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம்.
Lass uns übergehen zum Wort Gottes.
அவருடைய கூட திருப்பிக்குள்ளுகள் போன தடவை நாம் வாசித்த அந்த வசன பகுதிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம்.
Lass uns dort fortsetzen, wo wir letzte Woche aufgehört haben, und zwar an der Stelle Apostelgeschichte. Apostelgeschichte, Kapitel 13.
பின்பு அவர் அவர்களை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார்.
Doch nachdem Saul 40 Jahre regiert hatte, verstieß ihn Gott und erhob David auf den Thron. Ihm stellte er folgendes Zeugnis aus: In David, dem Sohn Isais, habe ich einen Mann gefunden, wie ich ihn mir wünschte. Er wird all meine Pläne ausführen.
Lass uns die Augen schließen und beten.
எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் விளங்கப்படுத்தவும் கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. எங்கள் எல்லாரையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிற தெய்வம் அன்பு தகப்பனே, இந்த மத்தியான வேளையிலே உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய இருதயங்களிலே உம்முடைய வல்லமையுள்ள வசனங்கள் இழந்து 100, 60, 30 நீர் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்கட்டும் என்று மன்றாடுகிறேன். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிப்பீங்க. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை உம் பக்கமாக திருப்புங்க. கர்த்தாவே, ஒப்புக் கொடுக்கிறோம், உபகுபட்டுக் கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமே. வரியாளை குறித்து சொல்லும் பொழுது உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டையும் ஊடுருவி போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
Wenn wir über Maria lesen, da steht geschrieben, auch das Herz von Maria wurde wie ein Schwert durchbohrte ihr Herz.
So, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அவருடைய பாடுகளை குறித்து அர்த்தமுள்ளதாக அல்லது தீர்க்கதரிசனமாக அந்த வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது.
Und dieses Wort wurde ihr gegeben als Prophezeiung, als Andeutung für das Leiden von Jesus Christus.
So, ஒரு பட்டயம் உடைய ஆத்துமாவை ஊடுருவும்படி சொல்லி சொன்னார்.
Es wurde ihr gesagt, ein Schwert wird deine Seele durchbohren.
So, இந்த மத்தியான வேளையிலே தேவனுடைய வசனமாகிய பட்டயம் நம்முடைய ஆத்துமாவை ஊடுருவட்டும்படி நான் மன்றாடுகிறேன்.
So, lass uns heute beten, dass Gottes Wort unsere Seele wie ein Schwert durchbohrt.
ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் அவசியம். மாற்றங்கள் நமக்கு மிகவும் அவசியம், அவசியமாகும்.
Denn Veränderungen in unserem Leben ist notwendig.
ஆண்டவர் இயேசு பாபிசத்தில் இருந்த காலத்திலே பரிசேயர்கள் ஒரு பெரிய கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்ந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது.
Die Lebzeit von Jesus Christus wissen wir ja, da lebte eine Gruppe von Menschen, die nannten sich Pharisäer.
So, இயேசுவை மாம்சத்திலே பார்த்திருந்தாலும் தெய்வத்தை மாம்சத்தின் வடிவிலே பார்த்தும் ஆண்டவருடைய வசனத்தை நேரடியாக கேட்டும் அவர்களால் மாற முடியவில்லை. அவர்களுக்குள்ளே மாற்றம் ஏற்படவில்லை. அவர்களுக்குள்ளே மனம் திரும்புதலும் ஏற்படவில்லை.
Obwohl sie den Sohn Gottes in Fleisch und Blut erlebt haben und den Sohn Gottes einfach live erlebt haben, seine Worte gehört hatten, gab es keine Veränderungen in deren Leben.
So, ஆனால் தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை மனம் திரும்புதலையும் கொண்டு வர நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம்.
Aber wir hingegen lasst uns Gott selbst hingeben, damit das Wort Gottes unser Leben verändert.
Jesus Christus நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
Jesus ist gestern, heute und auch in der Zukunft ein unveränderlicher Gott.
அதுபோல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பரிசேயரும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களே.
Und auch die Pharisäer sind unveränderliche Menschen.
So, நாமும் அப்படி இருக்காமல் தேவனுடைய வசனத்துக்கு நாம் வளைந்து கொடுப்போம்.
Aber wir lasst uns dem Wort Gottes hingeben.
கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம்.
Lassen wir Platz in unserem Herzen für das Wort Gottes.
நாம் இன்னும் மாற வேண்டும்.
Wir müssen uns noch mehr verändern.
நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டும்.
Wir müssen uns noch mehr bekehren.
நாம் மாறி 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 அல்லது தேறி 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 ஆண்டவருடைய சாயலாக தேவகுமாரன் சாயலாக நாம் மாற வேண்டும்.
Wir müssen uns immer weiter voranschreiten und irgendwann das Ebenbild Gottes sein.
So, இதற்காகவே அவர் நம்மை முன்குறித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Genau für das hat uns Gott berufen.
ஆகவே நாம் சாகும் வரைக்கும் அல்லது உயிரோடு இருக்கும் வரைக்கும் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறவர்களாகவே இருக்க
வேண்டும். Solange wir leben, sollten wir die Menschen sein, die das Wort Gottes hören.
இயேசு கிறிஸ்து அடிக்கடி அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள், நீங்கள் கேட்கிற தேவ வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று அப்போஸ்தலருக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்னது வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு புரியும்
என்று நான் நம்புகிறேன்.
ஆகவே இந்த மத்தியான வேளையிலே தேவனுடைய வசனத்தை நாம் கருத்தாய் கவனமாய் நாம் பார்க்க போகிறோம், கேட்க
போகிறோம். நாம்
வாசித்த அப்போஸ்தலர் 13:22 வசனத்திலே சொல்லப்படுகிறது, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்.
Wir lesen ja in Apostel Kapitel 13, Vers 22, dass Gott selbst Zeugnis ablegt über David, dass er der Mann ist nach seinem Herzen und dass er seinen Willen getan hat.
So
Gott hat ein Zeugnis abgelegt über einen Mann,
einen Menschen.
Ein Mensch kann einem anderen Menschen Zeugnis abgeben, aber dass Gott einem Menschen Zeugnis abgibt, das kommt nicht immer oft vor.
சோ தேவனால நற்சாட்சி பெற்றவர்களும் உண்டு, மனிதர்களாலே நற்சாட்சி பெற்றவர்களும் உண்டு. இதையும் நாம் வேதத்தில் தெளிவாய் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது.
Die Menschen, die haben ein Zeugnis, ein gutes Zeugnis von Gott bekommen, aber auch von den Menschen. Also es gibt beide Varianten.
சோ தீமோத்தே என்கிற தேவனுடைய ஊழியக்காரனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் மற்றவர்களாலே நற்சாட்சி பெற்றவனாக இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
Wenn wir über Timotheus lesen, da steht geschrieben, dass Timotheus einen guten Ruf bei den Menschen hatte.
So according to my understanding of the நான் வேதத்தை படித்து விளங்கிக் கொள்ற அளவுக்கு தேவ சமூகத்துக்கு முன்பாக நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் முதலாவது தேவனால சாட்சி பெற்றவனாக இருக்கணும், இரண்டாவது நம்மோடு இருக்கிறவர்களால் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். இது வேதம் நமக்கு காட்டுகிற வழிமுறை என்று சத்தியத்துபடி
சொல்லுகிறேன். Und nicht nur das, sondern auch bei den Menschen einen guten Ruf haben.
So, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் அல்லது ஒவ்வொரு ஊழியக்காரிக்கும் இருக்கக்கூடிய தகுதி, முதலாவது தேவனால சாட்சி பெற்ற அந்த சாட்சி நம்முடைய இருதயத்தில் விளங்கும். தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் தருகிறதே அந்த நற்சாட்சி, நான் தேவனுடைய ஊழியக்காரன் தான் அல்லது தேவனுடைய ஊழியக்காரி தான் என்று ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே அல்லது ஆவியிலே தருகிற நற்சாட்சி, மற்றது நம்மோடு இருக்கிறவர்களால் நம் குறித்து சொல்லப்படுகிற நற்சாட்சி, இவை இரண்டும் ஒவ்வொரு
Der Heilige Geist gibt uns dieses Zeugnis, wenn wir die Diener Gottes sind, wenn wir Dienste tun, dass der Heilige Geist in uns dieses Wort gibt, dass wir die Diener Gottes sind. Das ist ein Zeugnis, die wir von Gott bekommen. Und nicht nur das, wir müssen auch einen guten Ruf bei den Menschen um uns herum haben.
So, ஏனென்றால் நம்முடைய வெளியான வாழ்க்கை மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளான வாழ்வு தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆகவே உள்ளும் வெளியும் அல்லது உள்ளரங்கமும் வெளியரங்கமும் அல்லது அந்தரங்கமும் வெளியரங்கமும் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்க கர்த்தருக்கு நம்ம உபகடுவோம்.
Denn unser Leben, die wir im Außenfeld führen, das sehen die Leute von außen, aber das, was in uns ist, das sieht nur Gott allein. Deswegen ist es wichtig, dass wir sowohl dieses innerliche als auch dieses äußerliche Zeugnis von Menschen bzw. von Gott erstmal das innerliche und von den Menschen diesen guten Ruf von außen bekommen.
So David der இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து நற்சாட்சி கொடுத்திருக்கிறார்.
So Gott hat ein Zeugnis abgelegt über David, er ist der Mann nach meinem Herzen und er wird meinen Willen tun.
So இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பாரோ அல்லது நாம் இருக்கிற சபையிலே மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்களோ நாம் அறிவோம், தேவனும் அறிவார்.
So, was wird wohl Gott heute über uns ein Zeugnis ablegen? Was wird er wohl sagen? Oder was würden die anderen Menschen, die uns sehen, was würden die für ein Zeugnis über uns abgeben?
ஒருவேளை சிலர் சொல்லலாம் அல்லது மனதில் எண்ணலாம், எனக்கு மற்றவர்கள் என்னை குறித்து எந்த சாட்சி சொல்றாங்க என்பதை பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, தேவன் என்னை குறித்து நற்சாட்சி சொன்னால் போதும் என்று சிலர் சொல்லலாம் அல்லது உள்ளத்திலே நினைக்கலாம்.
Manche mögen vielleicht jetzt denken, es ist mir egal, was andere über mich denken. Es reicht, wenn Gott allein über mich Bescheid weiß, dass wenn es reicht mir, wenn Gott allein ein Zeugnis über mich abgibt.
So, இப்படிப்பட்ட நினைவு, இப்படிப்பட்ட எண்ணம், அது ஆவிக்குரியது போல தோற்றமளிக்கலாம், அது சத்தியத்தின்படியானது அல்ல.
Dieser Gedanke mag vielleicht diesen Anschein machen, dass es richtig ist, dass es geistlich ist, aber das ist nicht geistlich richtig.
So, Jesus Christus, Deva Kirubailum, Manishe Thayavilum, Adhimadhyumaka, Vritti Attindar, Rendu Pakkathai Kurithu Sollapadugirathu.
Denn wir lesen über Jesus, er hat nicht nur Gottes Gefallen gefunden, sondern auch Gefallen bei den Menschen.
சாமுவேல் என்கிற தேவ மனுஷனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் சொல்லி சொல்லப்படுகிறது.
Auch bei über Samuel wird geschrieben, dass Samuel Gefallen bei Gott gefunden hatte und auch Gefallen bei den Menschen gefunden hat.
ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையினால், நம்முடைய நடக்கையினால், அது நம்முடைய வாயின் வார்த்தையினால் தேவனாலே நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்மோடு இருக்கிற தேவ பிள்ளைகளும் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்றவர்களாக இருக்கணும். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களை சத்தியத்துபடி
சொல்லுகிறேன். Wir ein Leben führen und dass wir ein Zeugnis von anderen bekommen, dass wir ein gutes Zeugnis von anderen Menschen bekommen. Nicht nur bei Menschen, sondern auch von Gott. Das heißt, durch unser Leben, wie wir reden, was wir tun, durch unser Handeln, darüber müssen, das sehen alles unsere, alles Menschen, die um uns herum sind, die in unserem Umfeld leben. Von denen müssen wir halt dieses gute Zeugnis bekommen und nicht nur von denen, sondern auch von Gott selber.
So, Mundi Ratschikapattavarkal, Yedai Sertada, Mundi Ratschikapattavarkal, பிந்தி ரட்சிக்கப்படுறவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் என்று கர்த்தருடைய நாமத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.
Auch die älteren Christen, die schon länger bekehrt worden sind, die müssen ein Vorbild abgeben für diejenigen, die erst im Nachhinein sich bekehrt haben.
நமக்கு முன்பாக வளர்கிற அடுத்த சந்ததி, நமக்கு முன்பாக வாழுகிற வருங்கால சந்ததி, நம் எல்லாரும் முந்தி ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் அவளுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வமாக இருந்த அது தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும்.
Wir diejenigen, die ältere Generation muss der nachfolgenden Generation als ein Beispiel vorangehen und dann wäre das der Wille Gottes.
So தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்றாரு.
So Gott gibt ein Zeugnis über David, dass der Mann nach seinem Herzen ist.
So போன வாரம் நாம் அவரை குறித்து 5 காரியங்களை நாம் பார்த்தோம்.
Letzte Woche haben wir über ihn 5 Punkte angeschaut,
அவர் ஏன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் என்று சொல்லி 5 காரியங்களை குறித்து போன முறை நாம் பார்த்தோம்.
Wir schauten uns letzte Woche 5 Punkte an, warum David der Mann Gottes Herzens war.
So அவைகளை சுருக்கமாக சொல்லிட்டு பிற்பாடு காரியங்களை தொடர்லாப்பட்டு வருகிறேன்.
Eine kurze Zusammenfassung darüber noch mal geben, dann wollen wir fortsetzen.
So முதலாவது தாவீது கர்த்தரிடத்திலே மிகவும் வாஞ்சையும் தவனமும் உள்ளவனாக இருந்தான்.
Gott David war beim Herrn war sehnsüchtig nach dem Herrn.
நம்முடைய இருதயம் எதை அதிகமாக வாஞ்சிக்கிறது, எதை அதிகமாக தேடுகிறது?
So, das war eine Herausforderung für uns selber. Was suchen wir oder wonach haben wir Sehnsucht? Als zweites, vertraute voll und ganz nur der Güte des Herrn. Viele vertrauen auf ihre Stärke, Verstand oder Bildung, haben gut, aber David selbst, vertraute nur der Güte des Herrn.
அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தது.
Das war das gefiel dem Herrn.
தாவீது நம்பி வாழுகிறோம்.
Vertraute voll und ganz dem Herrn.
So மூன்றாவது காரியம், நெருக்கடியான காலத்திலும் அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை ஸ்திரப்படுத்திக் கொண்டான் என்று பார்த்தோம்.
Auch als Punkt Nummer 3, in Bedrängnissen, in Zeiten der Bedrängnisse, stärkte sich durch die Worte Gottes.
எல்லா தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்விலும் நெருக்கடிகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் வருகிறதுதான். ஆனா அந்த சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், எப்படி நாம் நடந்து கொள்கிறோம், எங்கே நம்மை ஸ்திரப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் கடந்த முறை பார்த்தோம்.
Jeder von uns, jedes Kind Gottes muss irgendwann mal diese Probleme oder Bedrängnisse antreten. Aber die Frage ist, wie handeln wir gerade in dieser Zeit? Wie stärken wir uns dadurch? Machen wir wie David, stärken wir uns mit dem Wort Gottes? Oder was machen wir? Vertrauen wir auf Menschen? Als viertes haben wir geschaut, dass David seine Feinde respektiert, ehrte seine Feinde und tat sogar für seine Feinde Gutes.
ஆகவே நம்மை எதிர்க்கிறவர்கள், நம்மை வெறுக்கிறவர்களை குறித்து என்ன மனப்பான்மையோடு நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் அறிவார்.
Also deswegen ist es eine Herausforderung. Was denken wir über unsere Feinde? Wie stehen wir ihnen gegenüber? Welche Gedanken hegen wir gegenüber unseren Feinden?
அதுதான் நான் அப்போது சொன்னேன், நம்முடைய உள்ளான வாழ்க்கை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் வெளிச்சம், வெளியான கிரியைகளை மாத்திரம்தான் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது.
Wie sagte ich ja vorhin, unser Leben im Inneren, das kennt nur Gott allein.
ஐந்தாவது காரியம் தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக
இருந்தார்.
பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் மேல மாத்திரம் வைராக்கியம் உள்ளவர்களாக அல்ல, அவருடைய சரீரமாகிய சபையிலும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிபிளுக்காக வேதத்தின்படி நாம் பார்த்தோம்.
Wir haben geschaut, wir Kinder Gottes, wir müssen nicht nur in Gott selber diese Entschlossenheit haben, sondern auch diese Entschlossenheit über die Gemeinde.
சிலர் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், ஆனால் தாங்கள் இருக்கிற சபைக்கு தங்கள் லீடர்ஷிப்புக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள்.
Es gibt Menschen, die übergeben sich dem Herrn, ordnen sich dem Gott unter, aber ordnen sich nicht den Dienern unter, den Dienern in der Gemeinde.
இதை குறித்து வேதம் சொல்றது, தேவனுடைய நியமனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனையே எதிர்த்து நிற்கிறான்.
Deswegen steht geschrieben, wer gegen die Ordnungen und Rechte des Herrn widersteht, der widersteht Gott selbst.
So, Number 6. இன்றைக்கு அதை தொடர்ச்சியாக அந்த படியை நீண்டு கொண்டே போகிறது, ஆனால் முடிந்தளவுக்கு சில குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆறாவது காரியம் நாம் பார்க்க போகிறோம்.
Und als sechstes wollen wir heute schauen.
So, ஆறாவது காரியம் என்னவென்றால், தாவீது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த அட்டவணையிலே அடுத்ததாக நம்ம பார்க்கிறது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பிழைகளை திருத்திக் கொள்கிறவனாக காணப்படுகிறார்.
Und warum gefiel David dem Herrn so gut? Weil er ein Mann war. Er hatte sich ständig korrigiert. Wenn er Fehler beging, er hatte sich korrigiert.
So, தவறுகளை திருத்திக் கொள்கிறவனாக, தவறுகளை திருத்திக் கொள்கிற பக்குவம் உள்ளவனாக அவன் வாழுகிறான்.
Wir können in der Bibel lesen, dass David ein Mann war, der seine Fehler eingesehen hatte und sie korrigiert hat
immer wieder. ஏராளமான தவறுகள் நான் விடுகிறேன், ஆனால் அந்த தவறுகளை உணரும் போது, அல்லது அந்த தவறுகள் தேவனுடைய வசனத்தினாலோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளாலோ உணர்த்தப்படும் பொழுது உடனடியாக அதுக்கு மனம் திரும்புறது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமாக இருக்கு.
Achtet nur mal drauf, welcher Mensch macht keine Fehler? Jeder macht Fehler, auch ich selbst mache viele Fehler. Aber wenn wir diese Korrektur, beziehungsweise wenn wir durch einen Bruder oder in der Gemeinde nochmal dazu geleitet werden, es zu korrigieren, dann müssen wir es einsehen und uns bekehren und diese Fehler korrigieren.
நான் செய்த காரியம் அல்லது நான் பேசின காரியம் தவறென்று தேவ ஆவியினால் உணர்த்தப்படும் பொழுது, நான் செபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது, தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தும் பொழுது, அல்லது தேவ வசனங்களால் தேவனுடைய வேதத்தை அல்லது செய்தியை கேட்கும் பொழுது உணர்த்தப்படும் பொழுது, அல்லது மற்றவர்களால் உணர்த்தி வைக்கப்படும் பொழுது, என் பிழைகளை நாம் திருத்திக் கொள்வோமாக இருந்தால் அது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்கும்படி சத்தியத்துபடி நான் அவர்களை
சொல்கிறேன். Oder durch meine Brüder in der Gemeinde, durch das Wort nochmal dazu geleitet werde, mich zu korrigieren, dann ist das nur richtig, wenn wir diesen Fehler einsehen und es diesen Fehler halt wieder beheben, beziehungsweise korrigieren.
எங்க இருந்து இந்த உபதேசத்தை கண்டுகிறீங்கன்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்கலாம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 1 15 அதிகாரம்,
Lass uns aufschlagen, 1. Chronik,
2 வசனத்தை நாம் வாசிப்போமே. 15 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசி கேட்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க, தயவுசெய்து open your Bible please.
1. Chronik, Kapitel 15.
பிற்பாடு
தேவியர் ஒழிய ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிட செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார்
என்றான். Niemand soll die Lade Gottes tragen, als allein die Leviten. Denn diese hat der Herr erwählt, um die Lade Gottes zu tragen und ihm zu dienen für immer.
So, என்ன நடந்ததென்ற ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். பட்டி சவுல் நாட்களிலே பெலிஸ்தர்களின் கையிலே அகப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
Wir können hier lesen, dass die Lade die Bundeslade Gottes in die Hände der Philister gefallen ist.
So, பட்டி தேவனுடைய மகிமை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்றால் அங்கேதான் அந்த பெட்டி அடியில்தான், கிருபாசனத்தின் மத்தியிலே இருந்த பெட்டியின் மத்தியில் இருந்துதான் மோசே தேவனோடு பேசினாரு. அங்கேதான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதன் சொல்வியத்தில் நாம் பார்க்கிறோம்.
Wir können in der Bibel lesen, dass diese Bundeslade Gottes die Herrlichkeit Gottes selbst widerspiegelt. Und da hat auch Gott Moses immer wieder mit Gott gesprochen.
பட்டி பெலிஸ்தரிடத்தில் பிடிபட்ட போது ஏலியுடைய மருமகள் சொன்னால் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டு சொல்லி சொல்றதை வேதத்தில் பார்க்கக்கூடியதாக.
Als die Bundeslade Gottes in den Händen der Philister gefallen war, sagte die Schwiegertochter von Eli, dass die Herrlichkeit Gottes Israel verlassen hat.
So என்ன நடந்தது? யுத்தத்திலே தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தர் கைப்பற்றினார்கள்.
So was war passiert in dem Krieg? Da hatten die Philister die Bundeslade Gottes ergriffen und in ihren Obhut genommen.
Saul மரிக்கும் வரைக்கும் அந்த பெட்டி பெலிஸ்தருடைய கையிலே இருந்திருக்கிறது.
So bis Saul gestorben war, war die Bundeslade Gottes in den Händen der Philister.
So பிட்பாடு தாவீது ராஜாவாகின பிட்பாடு தாவீது தன்னுடைய ராஜ்யத்திலே இஸ்திரப்பட்ட உடனே தாவீது தன்னுடைய ஆளுகையிலே அமர்ந்த உடனே அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? தேவனுடைய பெட்டியை தேடினவனாக காணப்படுகிறான்.
Aber als David, als er seine Herrschaft auf seinem Thron saß und die Herrschaft angetreten war, das erste was er tut ist, er sucht die Bundeslade Gottes.
சவுலுடைய நாட்களிலே பெட்டி பெலிஸ்தர்களுடைய கையிலே அகப்பட்டாலும் சவுல் மரிக்கும் நாள் வரைக்கும் அந்த பெட்டியை தேடுவதை குறித்து அக்கறை அற்றவனாக இருந்திருக்கிறார்.
Auch wenn zu den Lebzeiten von Saul die Bundeslade Gottes in den Händen der Philister gefallen war, Saul kümmerte sich gar nicht darum, bis er gestorben war.
So திரும்பவும் தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேலுக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு போய்விட்டான்.
Er ist so weit gegangen, dass er noch nicht mal in der Lage war, die Bundeslade Gottes wieder nach Israel zu bringen. Aber sobald David auf seinem Thron saß, sobald David die Herrschaft angetreten hatte, war er ein Mann, er suchte die Bundeslade Gottes.
So,
damit David wollte die Bundeslade Gottes dort haben, wo er auch war, und deswegen hat er eine Variante, oder er ging folgendermaßen vor.
கர்த்தருடைய பெட்டியை ஒரு புது ரதத்தில் ஏறி மாடுகளை பூட்டி பசுமாடுகளை பூட்டி புது ரதத்தில் கர்த்தருடைய பெட்டியை வைத்து அதை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக தாவீதும் அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் நடனமாடி கம்பீரமாக பாடி துதித்திருக்கிறார்கள்.
So David wandte eine folgende Methode an. Er hatte ein Gespann. Und also er holte die Bundeslade und dafür hat er ein Gespann gehabt, einen Wagen. Darauf haben sie die Lade, Bundeslade Gottes geladen. Und diese Lade, also dieser Pferdegespann oder dieses Gespann oder dieser Wagen wurde von zwei Stieren gezogen. Und vor diesen Stieren sind die hergegangen und haben getanzt und gesungen und Gott gepriesen.
So, Radam, der wurde பெட்டியை சுமந்து கொண்டு கீதோன் களம்பட்டும் வந்தபோது மாடுகள் மிரண்டதென்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
Und als dieser Wagen gezogen von diesen Stieren bis zu einem bestimmten Ort kamen, dann wurden die Stiere komplett verwirrt.
மாடுகள் மிரண்டபோது பெட்டி விழுந்து விடுமோ என்கிற பயத்தில் ஆசாரியனாகிய ஊசா கையை நீட்டி அதை தொடர்றதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்.
An dieser Stelle, als die zwei Stiere verwirrt waren und irgendwie sich komisch benommen hatten, hatten die Befürchtung, dass die Lade Gottes vom Wagen fällt, und Usa, er war ein Mann, er streckte seine Hand und berührte die Bundeslade Gottes.
So அந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது? அவருடைய துணிவின் நிமித்தம் கர்த்தர் ஊசாவை அடித்தார், அந்த இடத்திலே அவர் மரித்தார் என்று வேதனை
பார்க்கிறோம். An der Stelle passiert, weil Usa wagte, seine Hand auszustrecken und die Bundeslade Gottes zu berühren, tötete ihn Gott an der Stelle. Auch die Stelle, wo er gestorben war, nannte man Usa, und damit war das beendet.
ஆகவே தாவீது தேவனுக்கு பயந்து பெட்டியை தொடர்ந்து தன்னிடத்தை கொண்டு வராதபடி அந்த இடத்துல வைத்துவிட்டு போய்விட்டார்.
Wegen dieser Situation hatte David auf einmal im Pakt die Furcht, und er ließ die Bundeslade dort stehen und hatte Angst und ist erstmal gegangen.
So, மாடுகள் முரண்டதும் ஆண்டவர் ஊசாவை அடித்ததுக்கும் காரணம் என்ன?
So, warum waren diese Stiere an der Stelle verwirrt und warum musste Usa an der Stelle sterben?
தேவனுடைய பெட்டியை திரும்ப அவன் கொண்டு வர வேண்டும் என்று நோக்கம் சரியாக இருந்தது.
Denn dieses Vorhaben von David, dass er die Bundeslade Gottes wieder zurückhaben wollte, war doch richtig.
So, ஆனால் அவர்கள் ரதத்தில் ஏற்றி மாடுகள் பூட்டின அல்லது பசுக்கள் பூட்டின ரதத்தில் ஏற்றி பெட்டியை கொண்டு வந்த முறை தவறாக, இது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நான் நம்புறேன்.
Aber die Methode, die David da anwandte, das war falsch, dass er auf diesem Wagen gezogen von diesen zwei Stieren die Bundeslade Gottes transportierte. Die war falsch.
So, ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, பெட்டி எப்படி சுமக்கப்பட வேண்டும் என்கின்ற வகைகளை தெளிவாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லியிருந்தார்.
So in the Old Testament can we lesen wie Gott gibt die Beschreibung wie die Bundeslade Gottes transportiert werden soll.
So பெட்டி மூடப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் தோளிலே அதை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி வகைகளை கொடுத்திருந்தார்.
Gott hatte die Weisung gegeben, dass die Bundeslade Gottes zugedeckt werden musste und von den Gesalbten, und zwar von den Leviten, darf es nur getragen werden.
So தேவனுடைய பெட்டி தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்களால் சுமக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார்.
Gott sagte, es da die Bundeslade Gottes darf nur von den Gesalbten, den Leviten getragen werden.
ஆனால் இங்கே ஓ தாவீது அதை மறந்தாரோ என்று தெரியல. ரதத்திலே பசுக்கள் பூட்டின ரதத்திலே பெட்டியை ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள்.
Aber vielleicht hat David das an der Stelle vergessen, aber was macht David? Er setzt die Bundeslade Gottes auf einen Wagen und lässt sie von zwei Stieren ziehen.
ரதத்திலே பசுக்கள் பூட்டின நுகம் பூட்டப்படாத பசுக்கள் சுமக்கிற ரதத்திலே கொண்டு போடப்படுகிற முறை, அந்த மெத்தட் அவ எங்க இருந்து கற்றுக்கொண்டான, பெலிஸ்தரிடத்தில் இருந்து தாவீது இந்த மெத்தத்தை கற்றுக்கொண்டா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தேவனுடைய வசனத்தை விட்டு பெலிஸ்தருடைய முறையை படியே அவர் ரதத்திலே தேவனுடைய பட்டியை ஏற்றி அவன் கொண்டு வர முயற்சி தருகிறார்.
Diese Transportmethode, die David hier anwendet, das ist eine Methode, die die Philister angewandt haben. Und er, an der Stelle vergisst er halt die Weisung Gottes. Er verlässt die Weisung Gottes und vergisst es und wendet einfach die Methode der Fremdvölker an.
ஆகவே ஒரு காரியத்தை நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்தாலும் தேவனுடைய முறையின்படியே, தேவன் நமக்கு சொன்னபடியே செய்கிறதே தேவனுக்கு முன்பாக நன்மையும்
பிரியமாக்குகிறது. Auch wenn wir die Dienste Gottes hier verrichten, wir sollten sie genau nach den Weisungen Gottes auch tun.
Soweit
ich weiß, ist die Dienst Gottes, das was wir am Berg, an der Spitze des Bergs empfangen und hier unten es aufbauen. Das heißt, an der Spitze des Berges empfangen und hier auf dem Boden bauen.
So,
mit Mose redete Gott nämlich auf dem Berg Sinai, wie das Haus Gottes gebaut werden sollte.
Also
er empfing diesen Plan oben an der Spitze des Berges bei Gott und empfing dieses Wort und kam runter und baute das auf dem
Boden.
Geschrieben, dass Mose genau exakt denselben, also exakt genau so gebaut hat, wie Gott es auch ihm vorgegeben hatte.
So, எனக்கருமானவர்களே, தேவன் ஊழியத்தை தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்தால் அதுவே தேவன் அங்கீகரிக்கிறதாக இருக்கும்.
Daher sage ich euch, liebe Kinder, wenn wir die Dienst Gottes genau so verrichten, wie Gott es will, dann wird auch Gott dadurch verherrlicht.
So, தேவன் ஊழியத்தை நம்முடைய சுய புத்தியிலே நாம் செய்யக்கூடாது.
Wir dürfen die Dienste Gottes nicht durch unseren eigenen Verstand tun.
தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்து தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படுவதாக இருக்க வேண்டும்.
Wir müssen Kinder sein, die vor Gott stehen, beten und diesen Plan, also wie wir was zu verrichten haben, empfangen und dann tun.
நான் ஒரு சொன்ன தயவு செய்து கவனிங்க. நான் ஆகிரக்கணக்கான காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறதுனால ஆண்டவருக்கு அலாதி பிரியம் அல்ல. தேவன் எனக்கென்று நியமித்தவைகளை நான் செய்து முடிக்கிறதுனால தான் தேவனுக்கு பிரியமும் மகிமை என்பது நம்ம மறக்க கூடாது.
Eins müsst ihr verstehen und nicht vergessen, und zwar nur weil ich hier viele Dienste verrichte, heißt das nicht, dass Gott dadurch verherrlicht wird. Nein, das, was dir vorbestimmt ist, das, was du tun sollst, das musst du zu Ende bringen. Nur dann kann Gott verherrlicht werden.
தாவீதை குறித்து என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்றாரு.
Was sagt Gott an der Stelle? David ist ein Mann nach meinem Herzen und er wird meinen Willen tun.
சோ அநேக காரியங்களை நான் செய்வதனால் ஆண்டவரை பிரியப்படுத்தி விடலாம் என்பதல்ல, தேவன் எனக்கு நியமித்தவைகளை நான் செய்து முடிப்பதனால தான் தேவனை பிரியப்படுத்தலாம் மகிமைப்படுத்தலாம்.
Es heißt nicht, ihr dürft nicht vergessen, nur weil ich hier sehr viele Dienste verrichte, heißt das nicht, dass ich Gefallen bei Gott gefunden habe. Nein, ich kann nur Gefallen bei Gott finden, wenn ich auch das tue, was er mir vorbestimmt hatte und seinen Willen vollbringe.
So, இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பிதாவே, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்தவைகளை நான் செய்து முடித்தேன் என்று சொல்றாரு.
Deswegen sagt er auch, Herr, du, das, was du mir vorbestimmt hast, das habe ich hier auf Erden vollbracht und du bist dadurch verherrlicht worden.
So, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் என்று இயேசு சொல்றாரு. என்ன எப்படி மகிமைப்படுத்தினாரு? அவர் செய்ய, பிதா செய்ய வேண்டும் என்று நியமித்த அனைத்து காரியங்களையும் அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே செய்து முடித்தபடியால், ஒன்று கூட மிஸ் பண்ணாமல், பிதாவின் சித்தத்தை கச்சிதமாக, திட்டமாக, தெளிவாக அவர் செய்து முடித்தபடியால் இயேசு சொன்னாரு, பிதாவே, உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் பூமியிலே, ஏனென்றால் நீர் எனக்கு நியமித்தவர்களை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்றார்.
Jesus sagt an der Stelle, Herr, ich habe deinen Plan, deinen Willen hier auf der Erde vollbracht und habe dich dadurch verherrlicht. Denn er hat nicht mal einen seiner kleinsten Pläne verfehlt und hat alles nach dem Willen des Vaters alles vollbracht.
So, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Das heißt, wir müssen Kinder Gottes sein, die wirklich das vollbringen, das, was Gott für uns vorbestimmt hat.
ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இடையில விடுறதுக்கு அல்ல, பாதியில விட்டு விடுறதுக்கு அல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பு, பரலோக தேவனுக்கு தந்த அழைப்பு, எனக்கு தந்த தரிசனம், எனக்கு தந்த ஊழியம், எனக்கு தந்த பொறுப்பு, அவைகளை நான் நிறைவேற்ற ஆசையோடு நான் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு.
Deswegen sagt der Apostel Paulus, lass uns alles vergessen, was hinter uns liegt, lass uns auf das gucken, was uns bevorsteht, auf diese himmlische Berufung und dieses Ziel erreichen.
தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
Gott sagt, David ist ein Mann nach meinem Herz.
So, தாவீது கர்த்தருடைய ரதத்தில் ஏற்றினதை பிழை என்று உணர்ந்த பிற்பாடு உடனடியாக அவன் திருந்திக் கொண்டதை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது.
Als David dann im Nachhinein eingesehen hatte, dass diese Methode mit dem Wagen und Stieren falsch war, hat er es korrigiert und hat das Ganze wieder richtig gemacht nach den Weisungen Gottes.
அப்போது வாசித்த அதே 1 Samuel 15 அதிகாரத்திலே
13
முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும்,
முதலில் நீங்க அதை சொல்ல, முதல்ல ஏன்னா அவங்க சுமக்க இல்ல, தோல்ல வச்சு சுமக்க இல்ல, ரதத்துல வச்சு உருட்டி இருக்காங்க. முதல்ல நீங்க அதை சுமக்க இல்ல,
நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயமானபடியே தேடாத
நியாயமான விதத்துல நாம ஊழியம் செய்யல, முறைப்படி ஊழியம் செய்யல, முறைப்படி பட்டிய நாம தூக்கி நடத்தல. ஆகவேதான் படி,
அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான்.
Denn das vorherige Mal, als nicht ihr es wart, machte der Herr unser Gott einen Riss unter uns, weil wir ihn nicht suchten, wie es sich gebührte.
சோ 14 நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பட்டியை கொண்டு வந்து தாங்கள் அதை சுத்தம் பண்ணி கொண்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம்.
Im Kapitel, also im Vers 14 können wir lesen, so heiligten sich die Priester und Leviten, damit sie die Lade des Herrn, des Gottes Israels heraufbrechen.
இப்ப என்ன நடந்திருக்குது? தான் செய்தது தவறு அல்லது பிழை என்று உணர்ந்த உடனே தேவனுடைய மனுஷன் தன்னை திருத்திக் கொள்றான், மாத்திக் கொள்றான் பாருங்க.
Was passiert hier? David, er erkennt oder hat die Situation erkannt, dass was er getan hat falsch war, sieht es ein und korrigiert das Ganze wieder.
நாம் எல்லோரும் தவறு செய்கிறோம், நாம் எல்லோரும் பிழை செய்கிறோம், ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நாம், தவறு, நான் செய்தது தவறு, அல்லது நான் பேசுறது தவறு, அல்லது நான் நடந்து கொண்ட விதம் தவறு என்று நான் உணரும் போது, நாம் திருந்துவோமாக இருந்தால், நம்முடைய பிள்ளைகளை நாம் திருத்திக் கொள்வோமாக இருந்தால், அது தேவனுக்கு முன்பாக நன்மை பிரியமாக
இருக்கிறது. Kinder Gottes sein, die diese Fehler erkennen und nicht nur erkennen, sondern auch einsehen und diesen Fehler wieder auskorrigieren.
Lass uns aufschlagen,
Psalm Kapitel 19.
Dein
Pflegele unergraven jahr, maraivana kuttengelu kien neningelakum.
Wem fällt es schon gleich auf, wenn er falsch gehandelt hat? Sprich mich frei von unbewusster Schuld.
So, David சொல்றாரு, தன் பிழைகளை உணருகிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு நீங்கலாகும்படி சொல்லு.
So, David sagt an der Stelle, welcher Mensch erkennt seine Fehler?
So nammude pilaigalai unarugira ullathai katta namakku tharuvaraga.
So may God wants Jesus this heart geben unsere Fehler zu erkennen und einzusehen.
Darungal solladhu pole naanum aneega thavarugalai vidugiren aneega pilaigalai vidugiren aanal devude vasanathin moolamagavo alladhu jabikkira poludho alladhu mattumgalal unathappadum poludho avigalai thirithikolla perudum paanjiyaga irukiren kattarku munbaga.
Deswegen sage ich, wie auch vorhin erwähnt, ich bin auch ein Mensch, der sehr viele Fehler macht, aber wenn ich erkenne durch irgendeinen Bruder aus der Gemeinde oder auch durch das Wort Gottes, dann gebe ich mich diesem Wort und korrigiere meine Fehler auch aus.
Denn
das gefällt dem Herrn.
So, அடுத்தது ஏழாவது காரியம் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததுக்குரிய ஏழாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம்.
Lass uns jetzt Nummer 7 anschauen, warum David der Mann des Herzens Gottes war.
ஏழாவது காரியம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி அவர் தேவனை ஆராதிக்கிறவனாக காட்டப்படுகிறார்.
Nummer 7, wir kennen ja David, er war ein Mann, der Gott immer gepriesen hatte.
கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாக காட்டப்படுகிறார்.
Er hat Gott immer gepriesen.
ஆராதனின் ரகசியத்தை நமக்கு கற்றுத்தருவனாக காணப்படுகிறார்.
Er war ein Mann, der uns das Geheimnis der Lobpreis
வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் துதிகளின் மத்தியில் வாசமாய் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது.
So die Bibel sagt uns, der Herr, der mitten im Lobpreis wandelt, er ist heilig.
So வேதத்தை நாம் தெளிவா படிக்கும் பொழுது ஒன்று நமக்கு தெளிவா தெரிகிறது, தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார்.
So wenn wir lesen, dann wird uns eins klar, Gott ist dort anwesend, wo der Lobpreis vorhanden ist.
பரலோகமே துதியினால தொழுகையினால ஆராதனால நிரம்பி போயிருக்கிறது.
So the ganze Himmel ist voll von Lobpreis.
வெளிப்படுத்த விஷயத்தை நாம பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கேருபீன்களும் சேருபீன்களும் இடைவிடாமல் பரிசுத்தர் 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 என்று தொழுது கொண்டே இருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கக்கூடிய.
Wir lesen ja auch in der Offenbarung, dass die Cheruben und Seruben ununterbrochen den Herrn lobpreisen und zwar mit dem Wort, dass er heilig ist.
So கர்த்தரை தொழுது கொள்வது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதை தாவீது சரியாக அறிந்து கொண்டார்.
Und David erkannte es vollkommen richtig, dass Lobpreis Gott gefällt.
ஆகவே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுகிறவராக காணப்படுகிறார்.
Also er ist ein Mann, den wir sehen, der mit reinem Herzen Gott den Lobpreis gibt.
So தான் கர்த்தரை தொழுது கொண்டது மட்டுமல்ல, தன்னை போல தேவனை தேடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
Nicht nur dass er Gott Lob gepriesen, also gepriesen hat, nicht nur das, sondern er bringt auch den anderen Menschen bei, dass sie oder motiviert sie dazu, dass sie mit den Gott preisen.
So ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அல்லது தேவ ஆவியை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை தொழுது கொள்வர்களாக ஆண்டவரை இருக்கிற பிரகாரமாக ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது.
Jeder Mensch, der den Geist Gottes oder jedes Kind Gottes, der den Geist Gottes empfangen hat, wir müssen Menschen sein, die Gott zu jeder Zeit immer preisen und ihn verherrlichen.
So ஆராதனை தொழுகை என்று பார்க்கும் பொழுது நான்கு பரிமாணங்களை வேதத்திலே அதை நாம் பார்க்க முடிகிறது. ஆராதனை தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று அதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது.
Wenn wir uns das Wort, also Lobpreis anschauen, dafür gibt es auch vier Punkte, die man anschauen kann, wie die Bibel uns erklärt, wie zu Lobpreisen ist.
நாம் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது.
So die Bibel lehrt uns, wie wir den Herrn lobpreisen können.
So number 1, முதலாவது ஆண்டவர் இயேசு யோவான் 4 அதிகாரம் 24
4 வசனத்தில் சொல்லும்போது அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு படிப்பிச்சிருக்கிறார். சொல்லி தந்திருக்கிறார். இது சத்தியம். அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 ஆண்டவர் இயேசு சபாரியாய் தரிசனம் சொல்லுது.
Während des
Lobpreises, unser Geist sucht den Kontakt zum Herrn.
Wir
müssen eins erkennen und eins sehen, dass Lobpreis nicht dafür da ist, um uns selber dieses Glücksgefühl zu geben, sondern um den Herrn, nur um den Herrn selbst zu verherrlichen.
So, ஆகவே எப்படி அவரை தொழுது கொண்டால் எந்த வண்ணமாக அவரை தொழுது கொண்டால் அது அவருக்கு பிரியமாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
So, wir müssen wissen, wie kann ich dem Herrn diese Verherrlichung geben?
So idai kurithu naalu kaaryangalai vedathil naam padigirom.
Und darüber können wir vier Sachen in der Bibel lesen.
Na supathapadi mudhalavathu avare tholudhu kollirukal aaviyodu mattumilla unmiyodu avare tholudhu kollavendum.
Das heißt, wenn wir ihn anbeten, müssen wir ihn im Geiste und in Wahrheit anbeten.
So naam tholudhu kollum poludhu, naam paadum poludhu, naam thudikkum poludhu, naam sodharikkum poludhu, nammude aavi devanodu thodarbu kollirukal thedo nammude aavi devanodu thodarbu kollirukal irukkonum. Adu devanukku priyamaana aaradhanaiyaga irukkum.
Wenn wir singen, wenn wir ihn anbeten, wenn wir lobpreisen, dann muss unser Geist diesen Kontakt zum Vater suchen.
So அடுத்து அது உண்மையுள்ள ஆராதனையா இருக்கணும். உண்மையாக ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
Und dieser Lobpreis oder diese Anbetung muss wahrhaftig sein.
இது ஆண்டவருக்கு பிரியமான தொழுகை அல்லது ஆராதனையாக இருக்கிறது.
Und das ist ein Lobpreis oder Anbetung, das Gott gefällt.
இரண்டாவது நாம் பார்க்கிற சங்கீத 96வது அதிகாரம் 9வது வசனத்திலே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும் என நம்புறேன்.
Psalm 96 können wir noch mal lesen. Lass uns Gott suchen in unserer Heiligkeit.
முதலாவது ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. முதலாவது தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவது வேதம் நமக்கு போதிக்கிறது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள்.
So als erstes im Geiste und in Wahrheit den Herrn anbeten und als zweites mit unserer Heiligkeit ihn anbeten.
யார் தேவனை தொழுது கொள்ள முடியும்? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அவளுக்கு அந்த உரிமை இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள் தான் அவரை தொழுது கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிக்க முடியும் பாருங்க.
Wer kann Gott anbeten? Die Kinder der Welt, die können das nicht, aber wir, seine Kinder, wir sind dazu würdig, ihn anzubeten. Denn Gott akzeptiert nichts Unreines.
So
Gott wird niemals Blinde oder Verkrüppelte akzeptieren.
So
Malchia fragt Gott den Menschen, würde er das akzeptieren?
ஆகவே ஜீவனுள்ள தேவனுக்கு செய்கிற ஆராதனை, நாம் செய்கிற ஆராதனை கூன் கூண்டு சொத்தியாக இருக்காதபடி ஆவியோடு உண்மையோடு மட்டுமல்ல பரிசுத்தத்தோடு நாம் தொழுது கொள்ளவளாக இருக்க வேண்டும்.
Und diese Anbetung, die wir hier für Gott machen, das sollte nicht verkrüppelt oder halbherzig sein, sondern das muss im Geiste und Wahrheit sein.
ஆகவே நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முன்பே, ஆராதனை செய்கிறதுக்கு முன்பே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை ஒரு தடவை நாம் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நாம் நம்மை சரிப்படுத்தி தேவனுக்கு முன்பாக உண்மையும் நேர்மையும் பரிசுத்தமாக அவரை தொழுது கொள்வோமாக இருந்தால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படவும் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும்படி சத்தியத்தை
சொல்லுகிறேன். Und dann mit dieser Reinheit Gott anbeten.
தேவனை தொழுது கொள்ளுகிற இந்த வாய், தேவனை ஆராதிக்கிற இந்த நாக்கு, ஆண்டவரே அது பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே. கண்டதையும் கதைச்சு விட்டு, கண்ட மாதிரி எல்லாம் கதைச்சு விட்டு, கர்த்தாவே நீ பரிசுத்தர் என்று சொல்லி நாம பாடலாம். ஒருவேளை நம்முடைய பாடல இனிமை இருக்கலாம், அல்லது அது என்ன மாதிரியும் இருக்கலாம். ஆனா தேவன் அதை அங்கீகரிக்க முடியாது, அது அவருக்கு மகிமையாக இருக்க முடியாது.
Was ich alles vielleicht vorher getan habe, was ich gesagt habe, vielleicht was ich keine Ahnung gelabert habe über andere Menschen, was auch immer, mit diesen unreinen Mund wollen wir Gott preisen, das geht nicht.
ஆகவேதான் தீமோத்தேயு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதோடு சேர்ந்து கொள்ளு சொல்றாரு.
Deswegen sagt Apostel Paulus füge dich zu dem Menschen, der auch mit reinem Herzen Gott anpreist.
So ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த தேவனை ஆராதிக்கப்படுமாக இருந்தால், அது பரலோக தேவனுக்கு பிரியமாக இருக்கப்படுமாக இருந்தா, நாம் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தாவே நல்லவர் கிருபை எனக்கு என்று உள்ளது என்று நாம் சொல்லியவரை பாடும் பொழுது அதை அவர் அங்கீகரிக்கிறார். அதில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிட்டா ஆலயத்துக்கு வருகிறதுக்கு முதல், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு முதல் நம்மை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகண்டத்தில் உண்டோ, கண்டதையும் பேசியிருக்கிறேனோ, கதைச்சிருக்கிறேனோ, கர்த்தாவே என்னை மன்னித்தது. இன்றைக்கு நான் செய்ய போற ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கும், உடைய உள்ளத்துக்கு ஊத்ததாக இருக்கும். அதை சரிபடுத்திக் கொண்டு பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தினம் தொழுது கொள்வோம்.
Wenn wir mit reinem Herzen und reinen Händen Gott zu Gott aufheben und ihn preisen, das gefällt ihm. Daran hat er gefallen. Aber wenn wir mit unreinen Händen ihn preisen wollen, dann akzeptiert Gott das. Deswegen, bevor wir zum Gottesdienst kommen, lasst uns immer uns reinigen und mit reinem Herzen ihn anbeten. Das ist ein Gottesdienst, das ihm gefällt.
So, கர்த்தரை தொழுதிடக்கூடிய மூன்றாவது அம்சத்தை சொல்லுகிறேன்.
Und jetzt will ich euch noch den Punkt 3 erwähnen.
Adu Sangeetha 100th Adhigaram. Ella vidinga Sangeetha 100th Adhigaram.
Psalm 100.
அதோட வசனத்தை நான் வாசிப்போமே. நூறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படிக்கிறேன். படி.
மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்வாருங்கள்.
Dient dem Herrn mit Freude, kommt vor ihn mit Jubel.
சோ கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தேவடைய மனுஷனாகிய தாவீது தேவடைய இருதயத்துக்கு பிரியமான காரியத்தின் அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே மூன்றாவது அம்சம் என்னவென்றால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க.
Wir schauen gerade, wie wir anbeten sollen. Und hier im Psalm 100, Kapitel 2 sagt uns, wir sollen den Herrn mit Freuden anbeten.
அது மறுபக்கமாக திரும்பினால், அதை மறுபக்கமாக பார்த்தால், துக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதீர்கள் என்று நமக்கு சொல்லுமா
போறீங்க.
வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குது, நான் துக்கமுகமாக இல்லாதிருக்கிறது எப்படி அப்படின்னு நாம சொல்லலாம். சொல்ற கேளுங்க, துக்கம் இருக்கிறது உண்மைதான், பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் பிரச்சனைகளும் துக்கங்களும் மாறுறதுக்கு வழி என்ன? தேவனால நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், தேவனால நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், தேவனால நம்முடைய துக்கங்கள் நீங்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர் என்னை சந்திப்பாரு, அவர் எனக்கு விடுதலை தருவாரு, அவர் என் புலம்பலை கழிப்பாக மாற்றுவாரு, அவர் என் பிரச்சனைகளை தீர்ப்பாரு என்ற விசுவாசத்தோடு தேவனை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஆண்டவர் அவருடைய நெருக்கடி இருந்து அவருடைய விடுதலையாக்க வல்லவராக இருக்கார். துக்கமுகத்தோடு வந்து துக்கமுகத்தோடு திரும்பி போகிறதுக்கு நாம ஒன்றும் கல்லையும் மல்லையும் தொழுது கொள்ள வர இல்லை. ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து ஜீவனுள்ள தேவடத்தில் தீர்வான நாம வருகிறோம் தேவட ஆலயத்துக்கு. ஆகவே வந்தபடி நாம ஏன் திரும்பி போக முடியும்? ஆகவே எனக்கு அறிமானங்கள் வேத சொல்றது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது சொல்லி வேத நமக்கு தெளிவாய் போதிக்கிறது.
Ihr mögt vielleicht mich fragen, wie kann ich dem Herrn mit Freuden anbeten, wenn ich doch nur Probleme in meinem Leben habe, nur Trauer in meinem Leben habe, wie kann ich dann da vorkommen? Aber ich frage euch, wir werden alle Probleme haben, wir werden alle Bedrängnis haben, Trauer wird immer da sein, aber was ist der Weg, was ist die Lösung dazu? Wir haben nämlich den Herrn, den allmächtigen Gott, der uns diese Probleme von der Welt schafft. Und wenn wir ihn nicht mit Freude anbeten, wer soll es dann tun?
அழுகிற மனுஷனை பார்த்து நீ அழுது கொண்டே இரண்டும் துக்கமா இருக்கிற மனுஷனை பார்த்து நீ துக்கமாகவே இரண்டு சொல்லி எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார? எங்க சொல்லியிருக்கிறார்? இயேசு அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை வாசிச்சு பாருங்க, வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் எத்தனை இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், மனுஷ வாழ்க்கை அப்படிப்பட்ட நல்லா தெரியும். ஆகவே துக்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, இட் இஸ் ட்ரூ. ஆனா சத்தியம் என்னவென்றார், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதியுங்கள், அவர் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய விடுதலையாக்க அவர் சர்வ வல்லம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலானவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் என்பதை விசுவாசிப்போமே. விசுவாசத்தர நீதிமான் பிழைப்பார், வாழ்வார்.
Ihr liest ja selber in der Bibel, hat jemals Jesus zu irgendeinem weinenden Menschen gesagt, weine weiter, oder zu einem traurigen Menschen, trauere weiter? Gott hat niemals gesagt, Jesus hat niemals gesagt, er soll weiter trauern, denn er sagte immer wieder zu den Menschen, sorgt euch nicht, kümmert euch nicht darum, seid glücklich, seid mit Freude. Und deswegen wird auch hier geschrieben, dienet dem Herrn mit Freude.
நாலாவதாக கர்த்தர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது என்று பார்ப்போமே. சங்கீதம் 47th அதிகாரம், கமிட் மீ குயிக்லி ப்ளீஸ், 47th அதிகாரம் 7th வசனத்தை படி. 47:7
சீக்கிரம்
நன்றா
கவனிங்க அந்த வசனத்தை. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா கருத்துடனே, கொஞ்சம் கருத்தா கேளுங்க, கொஞ்சம் கருத்தா நான் சொல்றத கேளுங்க. நான் தேவனுடைய வசனத்தை சொல்றேன். சங்கீதத்துல வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்குது, கர்த்தரே கருத்துடனே, லிசன் டு மீ, கர்த்தரே கருத்துடனே போட்டி பாடுங்க. பாடுங்க எப்படி கர்த்தரை பாடணுமா? கருத்துடனே அவரை போட்டி பாட வேண்டும்.
So die Bibel, dieser Vers sagt, denn Gott ist König über die ganze Erde und Lob singet ihn mit Psalmen.
Hier ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் கிறிஸ்தவ உலகத்தில் தமிழ்கிற ஏராளமான ஆவிக்குரிய பாடுகளுக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்திரம் என்றேன். அந்த நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் என்னை இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கெசட், இலங்கை சத்தியவசனத்திலிருந்து வந்த ஒரே ஒரு கெசட். அந்த கெசட்டை போட்டு 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 என் கைகளால் கடலுக்கும் நான் சொல்ற கத்த சாட்சி, என் கரங்களால் அவைகளை எழுதி போட்டோகுப்பு எடுத்து அந்த ஒரு சில பாடுகளையே பைபிள் ஸ்டடியில் கூட்டங்களை திரும்ப 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 பாடுவோம். ஒரு சில பாடுகளையே தொடர்ந்து திரும்ப 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 பாடுறதால மனம் திறந்து சொன்ன அந்த பாடுகளில் ஒரு சலிப்பே ஏற்பட்டு அப்படியான ஒரு வறட்சியான காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கோ ஏராளமான பாடுகள், அதற்காக ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன், துதிக்கிறேன்.
Ich ehre den Herrn für diese zahlreichen christlichen Lieder, die heute in dieser Welt der Christentum existieren, denn damals in meiner Zeit hatte ich nur eine einzige Audiokassette und da habe ich die Lieder rausgeschrieben und das waren vielleicht eine Handvoll Lieder und die hatten wir immer wieder in Bible Studies und auch in Gottesdienst immer wieder gesungen. Manchmal hatte ich sogar die Lust verloren, weil er sich oft wiederholt hatte. Aber heute, ich ehre den Herrn, dass wir so viele zahlreiche christliche Lieder haben.
So, பாடுகளை எழுதுகிறவர்கள், பாடுகளை எழுதுகிறவர்கள் அவைகளை வேதத்தின்படி சரியாக கவனித்து அதை வேத வசனங்களை சரியாக பகுத்து ஆராயக்கூடிய கூட்டத்தில் கொடுத்து அதை ஒரு மேற்பார்வை பார்த்து பின்பு அந்த பாடுகளை வெளியிட்டால் அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Also diejenigen, die Songs schreiben, es ist gut, wenn ihr wirklich nach der Bibel die Worte Gottes zum Geist entnimmt und nicht nur das, nachdem ihr geschrieben habt, nochmal einem geistlichen Mann dieses Lied nochmal übergibt und dass der nochmal drüber schaut.
பாடுகளை பாடியவர்கள் பெரிய ஊழியர்களாக இருக்கலாம், நான் அதை மதிக்கிறேன். ஆனால் அவைகள் சத்தியத்தின்படி இருக்கப்படும் பாருங்க.
Es können ja diejenigen, die vielleicht diese Songs schreiben, können vielleicht große Diener Gottes sein und ich respektiere sie auch, aber man muss auch die Lieder richtig schreiben.
எங்களை வாழ வைக்க பெண்களை சத்த பாடீர். எப்படி பாடுறது? இயேசு பெண்களை சத்தமாக இல்லை. But the Bible says, வராந்திரத்தில் சத்பபாரதி உயர்த்தப்பட்டது போல போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு சொன்னாரே ஒழிய இயேசு கிறிஸ்து சத்பமாக அல்ல 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 சத்தியத்துபடி
சொல்ல. Es gibt einen Abschnitt in einem Lied, das wird so gesungen, damit wir leben, wurde er zu dieser ehernen Schlange. Aber es heißt, es ist geschrieben, dass Jesus Christus genauso erhöht worden ist, also es ist ein Vergleich, wie die Schlange in der Wüste zur Zeit Mose. Also er ist nicht die Schlange selbst gewesen, sondern er wurde nur erhöht, wie diese Schlange, damit die Menschen gesund werden. Ein Mann, der eine große Wendung in der Welt der Christentum gebracht hatte durch Lieder, das war unser Father Berkmans.
என்னுடைய தனிப்பட்ட ஜெப கடவுளுக்கு விட்டா சொல்றேன், அதிகமாக நான் அவருடைய பாடுகளை தான் விரும்பி பாடுகிறேன்.
So in meiner persönlichen Gebetsstunde sage ich euch ganz ehrlich, ich singe nur seine Lieder, weil ich sie sehr liebe.
அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அவர் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். நான் அவரோட இருந்து பல நாட்கள் ஊழியம் செஞ்சிருக்கிறேன், ஒரே வேளையில் அவரோடு பேசியிருக்கிறேன். கடவுளுக்கு முன்பாக ஆழமான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தேவனுடைய மனுஷன்.
Ich ehre dem Herrn für diesen Mann, der sein ganzes Leben da gewidmet hatte und diese Lebenserfahrung auch durch seine Lieder nochmal herausbringt.
Aber er எழுதியிருக்கிற பாடல்களை எல்லாம் நம்மால உங்களால் எதுவும் தெரியாது, என்னால எல்லாத்தையும் பாட முடியாம இருக்கு.
Und all seine Lieder, die er geschrieben hatte, ich weiß nicht, wie es bei euch ist, aber ich kann manchmal nicht alle seine Lieder singen.
The Bible says, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்றும் கொரிந்தியர் சொல்லப்படுது, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். அப்ப நான் கருத்துக்கு விரோதமான முரணானவைகளை நம்மால் பாட முடியாது. உண்மைப்படி நாம் ஒத்துக்கொள்ளும். அப்படி பாடினா நாம பாட்டால பொய் சொல்றவர்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம் என்று பாத பாடியிருக்கோட் ஒத்துக்கொள்ற. அவருடைய அர்ப்பணிப்புக்கு அவ பாடுறார், உண்மைதான். உடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, என்னை கேளுங்க, ரத்தமே சிந்தி ரத்த சாட்சியாக வாழ நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே செபிக்கிறது விட்டுறோம், ஆண்டவரை துதிக்கிறது விட்டுறோம், ஆலயத்துக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயம். ஆனா வேத சொல்லுது ஆவியோடு கருத்தோடு நட்பாடு. இப்ப நான் சொல்லுவேன், உண்மையாக உங்களுக்குள்ள அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருக்குமா இருந்தால் தைரியமா பாடுங்க. அப்படியான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இல்லாத பட்சத்தில் எப்படி அந்த பாட்டு நம்ம கருத்தோடு பாடுறது? நீங்களே சிந்திங்களே.
Ein Abschnitt aus dem Lied von Father Bergmann lautet folgendermaßen: Ich werde Blut vergießen und für dich als Blutzeuge sterben. Er hat es gesungen, weil er sein Leben komplett dem Herrn gewidmet hatte und er ist bereit, also mit dieser Bereitschaft hat er gesungen. Aber wenn wir ehrlich zu uns sind, wie viele von uns würden oder haben unser Leben wirklich Gott so sehr gewidmet, dass wir ihn ohne zu zögern sagen, ich werde als Blutzeuge für dich sterben. Denn die Bibel sagt, wir sollen doch auch wahrhaftig singen und im Geiste singen. Daher, das wollte ich als Beispiel nehmen und habe gesagt, dass ich nicht alle Lieder auch wirklich singen kann, die Father Bergmann gesungen hat.
அண்மையில ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு, வருங்கையாய் கடந்து சென்று இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் எல் எல்லோகி. நல்ல பாட்டு, பிள்ளைகள் நல்லா தொழில் பாடுறாங்க, அதுக்காக சோத்திரம். நான் அப்படி கேட்கிறேன், எங்க வருங்கையா போட்டீங்க, எங்க ரெண்டு பரிவாரம் கூட வந்தீங்க, இதை நான் எப்படி கருத்தா பாடுறது? நான் கொஞ்சம் சொல்றத யோசி. இப்ப இவங்களெல்லாம் நான் சொல்ல போற ஒருவேளை நீங்க என்ன வித்தியாசமா பார்க்கலாம். கேட்டு சாப்பிட்டையோ, நீங்க பாடக்கூடாதுன்னு நான் எதையும் தடை செய்யல. பட் நான் சொல்ல வர காரியம், நான் ஆவியோடு பாடுவேன் கருத்தோட. சொல்லப்பட ஞாபகம் ஜெபக்குமார் தட புத்தகத்தை எழுதுறார், தாரம் வாசிப்பாரு, சொல்றாரு, அடுவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் தருவேன் என்று சொல்லி ஒரு இந்தியில ஒரு கோரஸ் பாடுவார். யாரோ ஒரு மனிதன் வெளிந்து போய் ஹாஸ்பிட்டல்ல இவர் கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. வெளிந்த போது அந்த மனுஷனுக்கு ரத்தம் கொடுக்கணும். சொல்றாரு, நான் ஒரு தடி மாதிரி இருப்பேன் அந்த ஆக்கள்ல, எல்லாரும் மத்தாக்கிட்ட பிளட்டை டெஸ்ட் பண்ணாங்களா ஒன்றும் சேரல, இவற்றை பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஜெவம் பண்ணாரா, ஆண்டவரே எந்த ரத்தம் சேராதபடி செஞ்சிருக்கேன்னு ஜெவம் பண்ணாரா. ஆண்டவர் சொன்னாரா, இனி எடுக்க விருப்பமாக பாடுவி ஒரு பாட்டு, அதற்காக பாடு என்றார். இவருக்கு தூக்கு வாரி போயிட்டது. அப்ப சொன்னார மாண்டவர், இனிமேல் இந்த பாட்டை பாடாது என்றார். அதுக்காகவே இதையெல்லாம் நான் சரிப்படுத்தப்படி சொல்லல. பட் தி பைபிள் சேஸ், சத்தியத்தின்படி என் வாழ்க்கையிலே நான் கை கொள்ளாதவைகளை எப்படி நான் பாடுறது, எப்படி நான் பாடுறது, எனக்கு என்ன பார்த்து நான் கேட்கிறேன், என் வாழ்க்கையில செய்யாதவர்களை எப்படி, அல்லது நான் விசுவாசியாதவர்களை நம்பாதவர்களை எப்படி பாடுகிறது? அப்படி பாடினால் அது உண்மைக்கு புறமான, அது கருத்தற்றது, அதை கர்த்தர் எப்படி அங்கீகரிக்கிறது? ஏன்னா நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆவி தேவனோடு தொடர்பு கொடுக்குது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது தேவனோட பிரசன்னத்தை we are feeling and filling the power of the Holy Spirit in our spirit in the presence of God as we know. ஆகவே பைபிள் வேதம் சொல்றது, சில பாடுகள் எனக்கு பாட விருப்பம், ஆனா நான் பாடுறதில்லை. உள்ளேயே வருத்து விட்டால் ஓடியும் செய்யல, சுயத்தை சாகடித்தால் சுயமா, அது சத்தியம், இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். பட் எந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நான் சுயத்துக்கு மறிச்சிருக்கிறேன்? நம்ம மனசாட்சி நமக்கு இல்லை கொடுக்க. எல்லாரும் அவர் பாடின பாடுகளை பாடணும் என்று விரும்புகிறேன், அந்த அளவுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு தேவனுக்கு இருக்குமா இருந்தால்.
Wie können wir etwas singen, wenn wir nicht daran glauben oder selber unser Leben oder das, was wir nicht tun, wie können wir dann durch das Lied das wirklich expressionieren? Deswegen geht das nicht, deswegen können wir auch nicht manchmal alle Lieder singen. Ich werde euch jetzt keine Verbote oder so geben, aber die Frage ist, wir müssen uns selber fragen, wenn ich etwas singe, dann muss ich das doch auch tun können. Habe ich mein Leben so sehr dem Herrn gewidmet, dass ich das auch tun kann? Das ist die Frage.
கர்த்தரே, கர்த்தரை போற்றி பாடுங்கள்.
Lass uns in Wahrheit und im Geiste den Herrn preisen.
Wir
haben jetzt vier Punkte uns angeschaut, wie wir den Herrn anbeten sollen.
Dass
wir im Geist und Wahrheit anbeten müssen. In Heiligkeit ihn anbeten. Mit Freuden ihn anbeten.
Doch
wahrhaftig, beziehungsweise auch mit einem Verständnis.
So,
wir Kinder Gottes müssen immer ständig dem Herrn
preisen.
Wir müssen unsere Herzen öffnen und den Herrn singen.
So, die
Bibel sagt, der Gerechte, der singt und wird fröhlich
dadurch. Die Bibel
sagt, singt ein neues Lied dem Herrn.
So, Parlokathile namo paakumbodhu aaradhane tholugai.
Wenn wir uns den Himmel anschauen, das ist voll von Lobpreis.
Saastangamaga vilundu paralogathile irukkira parisuddhavangal ellarum saastangamaga vilundu we unworthy the Lord andavare umakku munbaga nikkiradhukku naangal thagudiyattavargal endrai unarndu saastangamaga vilundu devane tholudondradhu veethu naam paarikkondrom.
Die Gerechten im Himmel, sie demütigen sich, fallen auf den Boden und sagen, dass sie unwürdig sind, den Herrn zu preisen.
Und
daher sage ich, es ist nicht richtig, wenn wir hier wie so ein starrer Körper während des Gottesdienstes
stehen. Wir sind nicht Bikrahengale.
Wir sind keine Götzen, die gemacht sind aus Steinen oder so. Nur die Götzen, die bewegen sich nicht. Die haben vielleicht Augen, aber sehen nicht, Nase riechen nicht, Ohren hören nicht, Beine aber gehen nicht. Aber wir sind die Kinder Gottes, wir müssen die Hände aufheben, klatschen und den Herrn wirklich mit Freuden anbeten. So, ich möchte nach den Worten Gottes wirklich, dass von klein bis groß, dass jeder hier in dieser Gemeinde den Herrn lobt und preist. So, soll die Gemeinde den Herrn loben. Soll die Gemeinde den Herrn verherrlichen? Warum gibt es eine Gemeinde, die den Gott nicht verherrlicht? Wozu brauche ich einen Mann, wenn der nicht Gott verherrlicht? Warum hat Gott den Menschen erschaffen? Um Gott zu verherrlichen, hat Gott den Menschen erschaffen.
Wir müssen uns nochmal
kehren zu Gott und zu dem Heiligen Wort Gottes.
So, lasst
uns mit Freiheit den Herrn verherrlichen.
Wenn
wir zu einer afrikanischen Gemeinde gehen, deren Gottesdienst, Lobpreis ist einfach komplett anders.
So, na, Afrikaner, white people, die Church, die deren wir packen, die TV, die wir packen,
so, auch im Fernsehen habe ich so von weißen Leuten gesehen, ihre Gemeinde, wie sie preisen. Die vergessen sich selber und preisen den Herrn.
So,
die Schwarzen, die Afrikaner, die preisen den Herrn, die Weißen, die preisen auch den Herrn, aber nur wir, die so dazwischen sind, mit beiden Farben gemischt sind, wir haben nur noch Probleme, den Herrn zu preisen.
So, David, Andavide, Iridetike, Yettavanaga, Irundathukku, Oru Periya Kaaranam, Devane, Aaradhikkiravanaga, Tholudhukolluravanaga, Thudhikkiravanaga.
Warum war David ein Mann Gottes, also nach dem Herzen Gottes, er war ein Mann, der wirklich den Herrn gepriesen hatte.
So, ettavathu kaariyamaga, David, Kattarukku munbaga, Migavum, Manathaalmaiyullavanaga, Irukkirathu
Paarkkondal. Nummer 8 können wir mal anschauen, dass David ein sehr demütiger Mensch vor Gott war.
So, sikkiramaga, nera namakku poivida, sikkiravon, Sangeet. Der 131. Adhikaram. Come with me, please. Quickly.
Also aufschlagen, Psalm 131.
1, 2.
Herr, mein Herz ist nicht erfüllt von Stolz. Auch schaue ich nicht überheblich auf andere herab. Ich erstrebe mich hohe Ziele, die zu vermessen für mich wären. Vielmehr habe ich meine Seele besänftigt und beruhigt. Wie ein gestilltes Kind an der Brust seiner Mutter, so zufrieden ist meine Seele.
David sagt an der Stelle, Herr, mein Herz ist nicht hoffärtig.
So, en kangal meettimi aanavaigalum alla.
Meine Augen sind nicht stolz.
Ella kaariyagala thalaiyirudum alla.
Und ich gehe nicht mit großen Dingen, die mir zu wunderbar sind.
So, Davidude irudayam devanukku munbaga eruma pulladaga irundadilla.
So, das Herz von David, es war nicht hoffärtig, beziehungsweise hat nicht auf andere herabgeschaut.
Aval kangal kaariyangalai alladhu mattavargalai meettimiyaga paathadum alla.
Und seine Augen, er hat andere Menschen auch nicht mit Stolz angeschaut.
So, devanukku munbaga mai manath
Er war ein wahrhaftig demütiger Mann vor Gott.
So, avude charithrathil avan paarkumbolude oru vasanathai paathu aacharyapadugiren. Ennodu kooda thirumbikollungal. 2 Samuel pusthagam sigiram vaarunga 2 Samuel pusthagam 6th adhigaram 22th vasanathai naan thirumbikollu. 2 Samuel 6th adhigaram
Kapitel 6
22th vasanam
Vers 22.
Padinga.
இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனும் ஆனேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான்
Und ich will noch geringer werden als diesmal und niedriger sein in meinen Augen und bei den Mägden, von denen du gesprochen hast, will ich mir Ehre erwerben.
தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி வந்த தாவீதை சவுலின் குமாரத்தி மீகாள் தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம்.
மீகாள் தி ஃப்ரௌ ஃபன் டாவிட் verachtete David weil er vor der Bundeslade Gottes hergegangen ist und mit voller Freude getanzt und gesungen hatte mit den anderen zusammen.
Michal,
die Frau von David, die verachtet ihn, weil sie sagt, wie kannst du vor deinen Dienerinnen und Mägden und Knechten so rumtanzen, das ist doch unwürdig.
In der Welle ist er aber so, dass er இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாகவும் இருக்கிறேன்
Und dazu sagt David folgendes, er sagt, ich will noch geringer werden als jetzt und will noch niedrig sein in meinen Augen.
Listen, என் பார்வைக்கு நான் அற்பனாக இருக்கிறேன்.
So er sagt, in meinen Augen noch geringer sein.
இங்க தான் கொஞ்சம் நாம கவனிக்கணும். தாவீது சொல்றாரு, he's a king. கொஞ்சம் நிதானிங்க, கொஞ்சம் சிந்திங்க. ராஜா அரசு சபஸ்த இத்தனை பேரையும் ஆளுகிறார் அதிகாரம் இருக்குது ஆளுகை இருக்குது அரண்மனை இருக்குது அனைத்தும் வருகுது ஆனா அவர் சொல்றார் என் பார்வைக்கு நான் அற்பனாக இருக்கிறேன்
So, David, ihr müsst euch vorstellen, er ist König. Er hat das gesamte Israel jetzt unter sich. Er ist König, er hat alles, was er braucht. Er ist der Herrscher, kann tun und lassen, was er will. Aber er sagt an dieser Stelle, in meinen Augen will ich noch geringer sein. Jetzt möchte ich euch ein Geheimnis weitergeben.
Wisst ihr, என்ன நினைத்திருக்கிறேன் என்னை குறித்து நான் என்ன பிக்சர் அல்லது என்னை குறித்து நான் எப்படி என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தேவனுக்கு முன்பாக மெய்யான மனத்தாழ்மையாக நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க உங்களை குறித்து நீங்க என்ன நினைவு வச்சிருக்கிறீங்க என்னை குறித்து என் மனசுல நான் என்ன நினைவு வச்சிருக்கிறேன் காட் நோஸ் எவ்ரி திங் தேவன் அறிவார்
Jetzt sage ich euch, die wahrhaftige Demut basiert darauf, was denke ich eigentlich über mich selbst? Oder welches Bild habe ich von mir selbst? Da fängt die wahrhaftige Demut an.
So, David sagt, in parvaikki naan, atpanum neesarumaga irukkira.
David sagt, in meinen Augen, das heißt für sich selber, ist er noch geringer.
Namma parvaiyile naam eppadi irukkirom endrai naam arivom.
Und wie wir uns über uns selbst quasi ein Bild gemacht haben oder was wir selbst von uns denken, das wissen nur wir und Gott selber.
Oder ஒருவேளை நான் என்ன குறிச்சு நினைக்கலாம், நான் மற்றவர்களும் பார்க்க பக்தி உள்ளவன், அல்லது மற்றவர்களும் பார்க்க நான் பரிசுத்தவாகன், அல்லது மற்றவர்களும் பார்க்க நான் அதிகமாக செபிக்கிறேன், அல்லது மற்றவர்களும் பார்க்க நான் அதிகமாக கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே நமக்குள்ள சில ஆவிக்குரிய பெருமைகள் உதயமாகறதுக்கு உருவாகிறதுக்கு இடம் இருக்குது. ஆகவே நம்மை குறித்து நாம என்ன எண்ணம் வச்சிருக்கிறோம் அங்கேதான் நம்முடைய மனத்தாழ்மை இருக்குது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Wir mögen vielleicht denken, ich bin vielleicht uns vergleichen, ich bin reiner als der andere, ich bete viel mehr als der andere, ich tue viel mehr als der andere oder was auch immer. Wir können uns vielleicht untereinander vergleichen und ich sage euch, da entsteht schon auch dieser Stolz der Geistlichkeit in uns, dass wir sagen, ich bin besser als der, ich bin besser als der andere. Da sage ich euch, müssen wir aufpassen.
மற்றவர்களும் பார்க்க நாம் பரிசுத்தமாக வாழ்றவர்களாக இருக்கலாம், மற்றவர்களும் பார்க்க அதிகமாக ஜெபிக்கிறவர்களாகவோ கொடுக்கிறவர்களாகவோ இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் ஆனால் இவையெல்லாம் நமக்கு தேவன் ஈந்த அருளின கிருபை என்று உண்மையை உணர்ந்து தேவ பாதத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன் பாரு, தன்னை தாழ்த்துற ஒரு மனுஷன் பாரு, அதான் உண்மையான மனத்தாழ்மை தேவன்
சத்தியத்தை. Reiner bist du als der andere oder dass du viel mehr tust für das Reich Gottes als der andere. Aber die wahrhaftige Demut basiert nicht darauf, wie viel du tust oder wie viel du gibst. Es basiert darauf, dass das, was du tust, basiert auf die reine Gnade Gottes. Das heißt, du, wenn du dich auf die Gnade Gottes dich verlässt, oder, dann zeigst du wirklich wahrhaftigen Demut.
Dabei werden wir sagen, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுது.
Die Bibel sagt auch, demütigt euch vor dem Herrn und dann wird er euch erhöhen.
நல்ல கவனிங்க, தாழ்மை என்கிறது நம்முடைய உள்ளத்திலே இருந்து உருவாகிற எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், நோக்கங்கள் அங்கேதான் தங்கியிருக்குது. அவைகளை நாம சரிப்படுத்திக் கொள்வதாக இருந்தா நம்முடைய பேச்சு, நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்கள்
Die Demut hängt davon ab, oder wie ausgeprägt die Demut sein kann in eurem Leben. Das hängt davon ab, was ihr in eurem Herzen denkt, was euer Vorhaben im Herzen ist oder was für ein Groll ihr hegt. Davon hängt ab, wie ausgeprägt euer Demut in eurem Leben ist und dass ihr nach außen zeigen könnt.
இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார். ஆகவே தாழ்மை என்கின்றது என்னை குறித்து நான் என்ன நினைவு வச்சிருக்கிறேன், என் நினைவுகள், என் எண்ணங்கள், என் நோக்கங்கள், என் சிந்தனைகளிலே நான் தேவை குறிப்பாக தாழ்வாக இருக்கிறேன். அப்படி இருந்தா நாம் ஒருவர் ஒரு மதிப்பு மதிக்க மாட்டோம். We will respect somebody. நாம் மற்றவர்களை நாம் மதிக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே என் பார்வைக்கு அற்பரும் டிசர்வாக
இருக்கு. Die wahrhaftige Demut, wie gesagt, entsteht in unserem Herzen. Was denken wir über uns selbst? Wenn wir wirklich wahrhaftigen Demut haben, dann würden wir uns gegenseitig respektieren und nicht unter den Füßen zertreten und gegenseitig akzeptieren und in Liebe miteinander umgehen.
பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நமக்கு தெரியவே. தம்பிமாரு, அண்ணாமாரு, அம்மாமாரு, தங்கச்சிமாரு கேளுங்க. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவர் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார். நம்மிடத்தில் ஏதாவது நன்மை அல்லது கிருபை அல்லது ஏதாவது திறமை அல்லது ஏதாவது தாலந்து இன் எனி ஏரியா, கர்த்தாவே நீர் எனக்கு அதை கருவியாக தந்தது. சிலரிட வாழ்க்கையில நல்ல சாட்சி இருக்குது, கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்கள் இருக்குது, ஆனா அதை விளங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த கிருபை இல்லை. ஆகவே தேவன் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு காரியங்களை பகிர்ந்தளிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவன் கிரியை செய்ய முடியும். ஆகவே தேவன் நமக்கு பகிர்ந்தளித்ததை தேவ சமூகத்தில் வச்சு தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொள்ளுமா இருந்தால் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கலாம். கர்த்தருக்கு
மகிமையுண்டாகட்டும். Es wurde uns vom Himmel gegeben, diese Gnade. Der eine mag vielleicht Wunder in seinem Leben gehabt haben von Gott, aber der kann es vielleicht wirklich nicht nach außen bringen. Diese Gnade hat er nicht, aber das hat vielleicht ein anderer. Deswegen, es muss euch vom Himmel gegeben sein und die Gnade, die ihr empfangen habt, damit sollt ihr euren Lauf zu Ende laufen.
சில நாட்களுக்கு முன்பாக ஆகையிலிருந்து ஒரு தங்கச்சி கால் பண்ண எதிர்காலம் தெரியுது. 43 வயசுல புருஷனுக்கு ஸ்லாகன் ஃபால் ஸ்ட்ரோக். இட் இஸ் டூ ஏர்லி. 43 வயசுல ஸ்லாகன் ஃபால் வந்து இயங்க முடியாமல் இருக்கிறார். அந்த பின்னணிகளை விசாரித்து அதிர்ந்து போறேன். இந்த கருமானவர்களே, வியாதி வருத்தம் வயசு வச்சு அல்ல. வயசின் அடிப்படையில் வியாதிகள் வர்றது உண்டுதான். ஆனாலும் ஒரு மனிதன் நீங்களே நானும் சுகபலமாக இருக்கிறது தேவன் நமக்கு தக்கிருப்பேன்
மறந்துடக்கூடாது. Anbei habe ich mal die letzte Woche mit einem Mädchen, einer Frau geredet. Ihr Mann hatte oder litt an einem Schlaganfall mit 43 Jahren. Dieses Alter ist etwas zu früh. Deswegen sage ich, daraus erkennt man, für Krankheiten ist das Alter unwichtig. Das spielt keine Rolle. Jedem kann etwas treffen. Es mag zwar sein, dass es vielleicht zu früh war, aber deswegen, dass wir hier noch mit voller Gesundheit stehen, dass wir so gesund leben, das ist alles Gnade Gottes.
இந்த உலகத்தில் நான் உமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் என்ன வச்சிருக்காது. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரயோஜனமா இருக்கு. அப்படி இல்லாட்டா இந்த தயவுசெய்து இந்த உலகத்தில் வச்சிருக்காதுங்க எடுத்துக்கொண்டு ஆண்டத்தில் ஜெபமடி உள்ளபடிய உங்களுக்கு சொல்றேன். இந்த கருமான தேவன பிள்ளைகளே, எனக்கு நல்லா தெரியும் இந்த வாழ்வு தேவன் நமக்கு தந்த ஈவு, அதை நம்ம
பறக்கக்கூடாது. Mich nehmen soll, wenn er mich nicht gebrauchen kann auf dieser Erde, dann soll er mich nehmen. Denn ich weiß, dass mein Leben eine reine Gnade ist, die ich von Gott erlangt habe.
Psalm 103.
என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
Preise den Herrn, meine Seele. Ja, alles in mir lobe seinen heiligen Namen. Preise den Herrn, meine Seele, und vergiss nicht, was er dir Gutes getan hat.
எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லையா? என் ஆத்துமாவே இப்பயே சொல்லிட்டா நல்லா நினைக்கிறீங்களா? கொஞ்சம் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. வை ஏன்? அவர் செய்த சகல உபகாரங்கள், தட்ஸ் மீன் சகல நன்மைகள், உதவிகளை என் ஆத்மாவே. சங்கீதக்காரன் தனக்கே சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு செய்த சகல உதவிகள் உபகாரங்களை மறவாதே மறவாதே. ஆகவேதான் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு அவர் சங்கீதக்காரன் பாடிட்டே இருக்கிறேன் பாரு.
Sie sagt David an dieser Stelle zu sich selber, zu seiner Seele, er sagt, lobe den Herrn, meine Seele, und alles, was in mir ist, seinen heiligen Namen. Und er sagt, meine Seele, vergiss nicht, was er dir an Gutes getan hat, an Hilfe geleistet hat und dich errettet hat, all das Gute, vergiss es nie. Der nächste Punkt, den wir über David lesen, also erkennen können, ist, er hat Dankbarkeit in seinem Herzen.
Er
ist ein Mann der Dankbarkeit.
Wir
sehen David als einen Mann, der nie diese Dankbarkeit an Gott verliert. Er denkt stets daran, was Gott für ihn getan hat, wie Gott ihn erhöht hat.
நாம் எல்லோரும் இது மனதில் வச்சிருக்கவும் நாமும் தாவீதை போல நன்றி மறவாதவர்களாக இருக்க வேண்டும்.
Wir sollten das auch in unserem Herzen behalten. Wir müssen Menschen oder Kinder sein, die Dankbarkeit in unserem Herzen
haben. 2 திமோத்தேயு 3 அதிகாரத்திலே கடைசி காலங்களிலே கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி ஒரு பட்டியலை போடப்பட்டிருக்குது. அதை நீங்க வாசித்து பாருங்க. கடைசி நாட்களிலே ஜனங்க நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அங்கு சொல்லப்படுது.
In 2. Timotheus, da erzählt Paulus, was alles passieren wird in der letzten Zeit, wie die Menschen sein werden. Und da listet er folgende Dinge auf. Und unter diesen Dingen ist auch geschrieben, dass die Menschen zu der letzten, also in der letzten Endzeit, sie werden undankbar sein.
So,
wir Kinder Gottes, wir müssen immer dankbar sein. Wir dürfen niemals die Dankbarkeit an Gott verlieren, wenn wir nur daran denken, wie gut es wir haben, dass wir Gesundheit und Frieden leben und gute Bildung haben. Wenn wir stets immer daran denken, dann würde auch der Lobpreis und die Anbetung von selbst kommen, wie ein Damm, der zerbrochen ist und das Wasser einfach durchfließt. Ich weiß nicht, wie in der Welt die Menschen sind, aber ich sage euch, Kinder Gottes, wir dürfen niemals die Situation vergessen, von wo wir hergekommen sind. Wenn wir unser Leben nochmal zurückschauen, was wir alles getan haben, wie wir gelebt haben und wie wir heute sind, dass Gott uns vor schlimmeren Unfällen und vor schlimmeren, sag ich mal, Naturkatastrophen und so bewahrt. Wenn wir uns anschauen in den Nachrichten, was wir jetzt sehen in Italien, wo die Brücke eingestürzt ist, auf dieser Autobahnbrücke, die Menschen hätten sich niemals erträumt, dass sie vielleicht plötzlich von so einem Unfall heimgesucht werden. Oder in Indien, im Südindien, Kerala, wie da diese ganzen Regenmonsum und alles gestartet ist und Fluten entstehen. Keiner hätte das gedacht, alles taucht plötzlich auf. Aber wenn wir uns unser Leben mal anschauen, uns geht es hier gut. Uns bewahrt Gott vor so vielen schlimmen Dingen und Unfällen, die wir gesehen haben oder auch die wir nicht sehen. Vor so vielen Unfällen bewahrt er. Und deswegen, wir sollten immer voller Dankbarkeit im Herzen sein.
தேவன் நமக்கு செய்த தன்மை நாம பார்க்க கூடாது. அதே போல நமக்கு நன்மை செய்த மனிதர்களை மற்றபடி நாம பார்க்க கூடாது. கடவுள் என்ன பொறுத்தவரை எனக்கு நன்மை செய்வதற்கு என்னால திருப்பி அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் அவர்களை குறித்து ஒரு தவறான ஒரு கூடாத எண்ணத்தை என் மனதில் நான் வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். என அவருடைய நன்மை உள்ளவனாக விரும்புகிறேன். வேதம் சொல்றது நன்மைக்கு தீமை செய்யற வீட்டை விட்டு தீமை அகலாதன். ஆகவே நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம திரும்ப அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாமல் போனாலும் அவர்களை குறித்து நாம தீதாக கதைக்கிறதோ அவங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்படுறதையோ விட்டு போடுறது கத்தர் முன்பாக நன்மையா இருக்கு. அவங்களை குறித்து ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கிறது ஆண்டவருக்கு நன்மையா இருக்கு. முடிந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு நன்மையா இருக்கு. ஆகவே நாம அமர்ந்திருக்கிற நேரங்களில் நமக்கு நன்மை செய்தவர்கள் நாம் கொஞ்சம் நினைத்து அவங்களுக்காக நாம ஜெபிக்கிறது தேவன் முன்பாக நன்மை பிரியமாக இருக்கும். இதை நான் வேதத்தின்படி சொல்ல முடியுமா? நமக்கு நேரம் போகாது.
So es gibt zwei Seiten, Dankbarkeit Gott erweisen und Dankbarkeit auch den Menschen zu erweisen, die uns geholfen haben. Ich sage euch, so, auch wenn wir ihnen nicht etwas zurücktun können, wenn wir das nicht wieder, diese Dankbarkeit durch Taten zeigen können, müssen wir zumindest in unserem Herzen immer mit guten Gedanken vorangehen, dass wir nichts Schlechtes über die denken. Weil wir, bis zum Ende sollten wir wirklich diese Dankbarkeit in unserem Herzen tragen. Geheilt wurden 10 Aussätzige, aber nur einer kam zurück. Wo sind die 9 anderen?
It is not biblical. நம்ம அவங்களுக்கு திரும்ப அப்படி நமக்கு செய்ய முடியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பலமோ வசதியோ வாய்ப்போ அப்படி இல்லாமல் இருக்கு. ஆனால் அவங்களை குறித்து நாம அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறதோ கதைக்கிறதோ கொள்றதோ அது கத்திற்கு முன்பாக நன்றாக இருக்காது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அல்ல என்று சத்தியத்தை
சொல்றேன். Menschen zu verwerfen, die uns geholfen haben oder uns auf irgendeine Art und Weise Gutes getan haben oder über diese Menschen, die uns geholfen haben, etwas Böses zu reden oder egal, auf irgendeine Art und Weise negativ zu handeln gegen denen gegenüber, das ist nicht biblisch. Und David war ein Mann, der hatte stets Dankbarkeit in seinem Herzen getragen gegenüber Gott und gegenüber den Menschen, die ihm geholfen hatten. David war ein Mann nach meinem Herzen, sagt Gott, und er wird meinen Willen tun. Lasst uns auch Kinder sein, die nach dem Willen des Herrn leben und Gefallen in seinem Herzen finden. Lasst uns korrigieren und lasst uns ändern. Möge Gott uns helfen dabei.
Lasst uns aufstehen.